God's word in John chapter 8 and verse 31 and 32.
യോവാനിന്റെ സുവിശേഷം 8-ാം അധികാരം 31-32 വസനങ്ങൾ.
To those who believed on him, Jesus said these words.
തമ്മെ വിശ്വസിച്ച മക്കൾക്ക് യേശു ഇந்த വാർത്തകളെ കൂറുകരാ.
And as we believe in him today, Jesus says these words to us.
നാം യേശു വിശ്വസിക്കുന്നു എന്ന് சொல்லும்போது അവർ இந்த വാർത്തകളെ നമുക്ക് சொல்கிறார்.
Many believers today work by mathematical logic.
அநேக விசுவாசிகள் இன்றைக்கு கணித தத்துவத்தின் அடிப்படையிலே அவர்கள் கிரியை செய்கிறார்கள்.
2 + 2 = 4.
2 + 2 = 4.
That's how they work.
இப்படித்தான் அவர்கள் கிரியை செய்கிறார்கள்.
They try to understand eternal life also like a mathematical equation.
நித்திய ஜீவனையும் இதே போல ஒரு கணிதத்தினுடைய ஒரு ஃபார்முலா சூத்திரத்தை போல பயன்படுத்துகிறார்கள்.
So they say you have accepted Christ, you got eternal life. That's everything.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும், நித்திய ஜீவன் கிடைத்து விட்டது, அதுதான் எல்லாம் என்று சொல்லி விடுகிறார்கள்.
So when they meet believers,
ஆகவே அவர்கள் விசுவாசிகளை சந்திக்கும் பொழுது,
they will never say words like Jesus spoke to believers.
இயேசு விசுவாசிகளுக்கு என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதை சொல்லுவதில்லை.
Jesus looked at believers.
இயேசு விசுவாசிகளை பார்த்து சொன்னார்.
Verse 31.
31-ஆம் வசனம்.
He looked at those who believed in him.
இயேசு தம்மை விசுவாசித்தவர்களை நோக்கி என்று 31-ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்.
If you remain in my word, then you are my disciples.
நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள்.
If you don't remain in my word, you are not my disciples, even if you call yourself believers.
உங்களை நீங்கள் விசுவாசிகள் என்று அழைத்துக் கொண்டாலும் நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்காவிட்டால் நீங்கள் சீஷர்கள் அல்ல.
And the proof that you remain in my word and become disciples,
என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருந்து என்னுடைய சீஷராய் மாறிவிட்டீர்கள் என்பதனுடைய நிரூபணம்,
through the word you will know the truth.
நீங்கள் வார்த்தையின் மூலமாக சத்தியத்தை அறிவீர்கள்.
The truth will make you free.
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
You will not be enslaved anymore.
நீங்கள் இனியுமாய் அடிமைப்படுத்தப்பட மாட்டீர்கள்.
It is so clear from these two verses that Jesus does not want any of his disciples to be enslaved.
இயேசு தம்முடைய சீஷர்கள் ஒருவர் கூட அடிமைப்பட்டிருக்க விரும்பவில்லை.
He said in verse 36, if he himself, the Son of God, makes you free, you will be free permanently.
36-ஆம் வசனத்திலே குமாரனே, தேவகுமாரனை உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாசிக்கிறோம்.
He doesn't want us to be free for a period and bound for a period and free again.
நாம் ஒரு கால கட்டத்திலே விடுதலை ஆகிவிட்டு பிறகு கட்டுக்குள்ளாக வந்து பிறகு விடுதலை ஆவதை அவர் விரும்பவில்லை.
To use a picture, God wanted man to be like the eagles in the sky flying.
நாம் ஒரு படத்தை சித்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், உயரத்திலே பறக்கக்கூடிய கழுகை போல தம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
The devil is like a bird trapper who keeps a trap here to catch these birds.
பிசாசு கண்ணிகளை வைத்து பறவைகளை பிடிக்கக்கூடிய ஒரு வேடனை கோப்பாக இருக்கிறான். அவன் ஆங்காங்கே கண்ணிகளை வைத்து பிடிக்க முற்படுகிறான்.
He's got various temptations in the world to catch these birds.
இந்த பறவைகளை பிடிப்பதற்காக எவ்வளவோ சோதனைகளை அவன் மேற்கையாளுகிறான்.
So that they don't fly.
அவைகள் பறக்காதபடிக்கு அந்த கண்ணிகளை வைத்து பிடிக்கிறான்.
You know, the bird, the devil, the bird trapper catches these birds finally to kill them and cook them.
உங்களுக்கு தெரியுமா, அந்த வேடன் எதற்காக பறவைகளை வலை வைத்து பிடிக்கிறான் என்றால், அதை பிடித்து கடைசியாக அதை கொன்று புசிக்கும்படியாய் அப்படி பிடிக்கிறான்.
So the devil also catches believers.
அதே போல பிசாசும் விசுவாசிகளை பிடிக்கிறான்.
Every sin is like a trap.
ஒவ்வொரு பாவமும் ஒரு வலையை போல அல்லது ஒரு கண்ணியை போல
இருக்கு. Prevent you from flying.
மேலே பறப்பதிலிருந்து நம்மை தடை செய்யும்படியாக.
To destroy your life.
உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக.
That is the way, that is the condition in which we find believers all over the world.
உலகம் முழுவதுமாக இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய விசுவாசிகளை தான் நாம் காண்கிறோம்.
And yet if you look at the Old Testament.
ஆனாலும் நீங்கள் பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது,
one strong message that comes through the Old Testament.
அந்த பழைய ஏற்பாட்டின் மூலமாக ஒரு வலிமையான செய்தி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது.
If you trust God.
நீங்கள் தேவனிலே நம்பிக்கை வைத்தால்,
and obey him.
நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிவீர்கள்.
Just two things.
இரண்டு காரியங்கள்.
Like we sing in that song, trust and obey.
கர்த்தரை நம்பு கீழ்ப்படி என்று ஒரு பாடலை பாடுகிறோமே. விசுவாசமும் கீழ்ப்படிதலும்,
these are like two wings.
இவைகள் இரண்டும் இரண்டு சிறகுகளுக்கு ஒப்பாக இருக்கிறது.
With faith and obedience,
விசுவாசமும் கீழ்ப்படிதலும்,
you will always be free.
நாம் எப்பொழுதுமே இதிருந்தால் விடுதலையாக இருப்போம்.
Because in the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே,
in the history of Israel,
இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நீங்கள் நோக்குவீர்களா,
all the way from Exodus to Malachi,
யாத்ராகமம் முதல் மல்கியா வரைக்கும்,
it's a story of people who got into bondage crying out to God, God setting them free.
கட்டுக்குள்ளாக சிக்கிக்கொண்ட மக்கள் அவர்கள் தேவனை நோக்கி கதறுகிறார்கள், பின்னர் அவர்கள் விடுதலையாகிறார்கள்.
The whole Old Testament is like that.
முழு பழைய ஏற்பாடும் இப்படித்தான் காணப்படுகிறது.
God's people,
தேவ ஜனங்கள்,
are in bondage.
அவர்கள் கட்டுக்குள்ளாக அடிமைத்தனத்துக்குள்ளாக போய்விட்டார்கள். தேவனை நோக்கி கதறுகிறார்கள்.
God hears their cry.
தேவன் அவர்களை கதறுதலை கேட்கிறார்.
Sets them free.
அவர்களை விடுதலையாக்குகிறார்.
And then they get into bondage again.
மீண்டும் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக வருகிறார்கள்.
They cry out to God.
தேவனை நோக்கி கதறுகிறார்கள்.
God hears their cry and sets them free.
தேவன் அவர்களை கதறுதலை கேட்டு அவர்களை விடுதலையாக்குகிறார்.
That is the message of the history of Israel from Exodus to Malachi.
யாத்ராகமம் தொடங்கி மல்கியா முடியும் வரை இதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரமாய் காணப்படும்.
But it was all a physical freedom.
ஆனால் அவைகள் எல்லாமே உலக பிரகாரமாக உள்ள விடுதலை.
And a physical slavery.
உலக பிரகாரமாக உள்ள அடிமைத்தனம்.
In Exodus they were slaves in Egypt for more than 400 years.
400 ஆண்டுகளுக்கும் அதிகமாக யாத்ராகமத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் எகிப்துக்கு அடிமையாக இருந்தார்கள்.
And then God delivered them through Moses.
அதற்கு பிறகு மோசேயின் மூலமாக தேவன் அவர்களை விடுதலையாக்கினார்.
Then we read they came into Canaan's land.
அதற்கு பிறகு கானான் தேசத்துக்கு அவர்கள் வந்தார்.
Again they got into bondage in the book of Judges.
மீண்டும் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறது போல அவர்கள் கட்டுகளுக்குள்ளாக வந்து விட்டார்கள்.
They would cry out to God.
அவர்கள் தேவனை நோக்கி கதறுகிறார்கள்.
God would send them a deliverer.
தேவன் அவர்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புகிறார்.
And they'd be free.
அவர்கள் விடுதலையாக்குகிறார்.
And then they get into bondage again.
மீண்டும் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறார்கள்.
And then finally they went into captivity to Assyria.
கடைசியாக அவர்கள் அசிரியாவுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போகிறார்கள்.
Israel went there and then Judah went into captivity to Babylon.
இஸ்ரவேல் அசிரியாக்கும் யூதர்கள் பாபிலோனுக்கும் அகதிகளாக சிறைபிடிக்கப்பட்டவர்களாக சென்றார்கள்.
Towards the end of the Old Testament you find God bringing them out of that one.
அந்த பழைய உடன்படிக்கையின் பழைய ஏற்பாட்டின் கடைசியிலே பார்க்கும்போது அங்கிருந்தும் தேவன் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார்.
Now when you look at the history of Christians.
கிறிஸ்தவர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது
all these 2000 years.
இந்த 2000 ஆண்டுகளாக
it's exactly the same.
அதே விதமாக தான் இருக்கிறது.
God raises up a movement.
தேவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை அல்லது ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துகிறார்.
Through a godly man.
ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன் மூலமாக.
And during the lifetime of that man, a lot of people are set free.
அந்த மனிதனுடைய வாழ்நாள் காலத்திலே அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள்.
And that man dies.
அந்த மனிதன் மரிக்கிறார்.
And the second generation comes up.
இரண்டாவது சந்ததி எழும்புகிறது.
And they are in bondage.
அவர்கள் மீண்டும் கட்டுக்குள்ளாக போகிறார்.
Then God has to raise up another man.
மீண்டும் தேவன் இன்னொரு மனிதனை எழுப்ப வேண்டியிருக்கிறது.
He sets a lot of people free.
அநேக ஜனங்களை விடுதலையாக்குகிறார்.
And he dies.
அந்த மனிதன் மரிக்கிறார்.
The second generation they get into bondage again.
அந்த இரண்டாம் சந்ததியை பார்க்கும் பொழுது தலைமுறையை பார்க்கும் பொழுது மீண்டும் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக செல்கிறார்கள்.
This is the history of Christianity for 2000 years.
2000 ஆண்டுகளாக இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய சரித்திரமாய் இருக்கிறது.
We see it happening around us now too.
இப்பொழுது நம்மை சுற்றிலும் இது நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம்.
Is that God's will?
அது தேவனுடைய சித்தமா?
No.
இல்லை.
God's will is that we should be free permanently.
தேவ சித்தம் என்னவென்றால் நாம் முற்றிலுமாக விடுதலையாக வேண்டும் என்பதுதான்.
John 8:36 is so clear.
யோவான் 8:36 தெளிவாக சொல்கிறது.
If the Son shall set you free, you shall be free permanently.
குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.
So if you read in the book of Exodus in chapter 2.
ஆகவே யாத்ராகமம் 2 அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால்
You see there was a little condition for them to be free.
அங்கே ஒரு சிறு நிபந்தனை இருக்கிறது நாம் விடுதலை ஆவதற்கு.
Now we are looking at this because we want to understand how God can free us completely.
தேவன் எப்படி நம்மை முற்றிலுமாய் விடுதலையாக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக தான் இவைகளை நாம் பார்க்கிறோம்.
Free from every sinful habit.
பாவ ஒவ்வொரு பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுதலை.
From all the things in your life that you are ashamed that other believers may one day find out
matra viswasigal yaravathu oru naalile kandupidithu viduvargalo endru bayapadugira vekkathukuriyana sila kaaryangal
free from fear
bayathilirundhu vidudhalai
anxiety
kavalilirundhu vidudhalai
free from laziness
somberithanathilirundhu vidudhalai
free from everything that hinders you from going on with God
devanodu kuda seluvadharku thadai seigira ovvoru kaaryathilirundhu vidudhalai
Let's turn to Exodus in chapter 2
yathram 2nd adhigaram eduthukolluvom
In Exodus chapter 2 we read
யாத்ராகமம் 2 அதிகாரம்
verse 23 to 25
23 ல இருந்து 25 வசனங்கள் வரை சில காலம் சென்றபின் யாத்ராகமம் 2 அதிகாரம் 23 ல இருந்து 25 சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார்
See, before God released them, It says here, they cried out for help.
தேவன் அவர்களை விடுதலையாக்குவதற்கு முன்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். இந்த வசனத்தை கண்ணோக்கி பாருங்கள், 23 வசனம், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்தார்கள், முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள்,
கதறினார்கள்.
ஏதோ ஒரு சமயத்தில் 2 நிமிடம் ஜபம், ஆண்டவரே நாங்கள் எகிப்தை விட்டு வெளியே போக வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்ற எப்பொழுதாவது ஜபிக்கிற 2 நிமிட ஜபம் அல்ல.
நோ,
இல்லை.
It was a cry, a longing in their heart continues.
அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு தொடர்ந்து செய்யக்கூடிய கதறல், எழும்பிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதல்.
And they cry for help because of their bondage rose up to God.
அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டினது.
It says God heard their groaning and God remembered his covenant.
தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டு அவர் ஆபிரகாமோடு மீகா ஈசா யாக்கோபுடன் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார்.
God took notice of them and then next chapter you see how he began to set them free.
தேவன் இதை கண்ணோக்கி கவனித்து பார்த்து அடுத்த அதிகாரத்திலே எப்படி விடுதலை ஆக்குகிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம்.
So what is the principle we learn here?
இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம் என்ன?
That if God sees that you're not very particular about being free from your bondage, then you remain there forever.
உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு அவ்வளவு உங்களுக்கு அக்கறை இல்லை என்று சொன்னால் அதிலே இருந்து விடுவதற்கு தேவன் அனுமதித்து விடுவார்.
What is the biggest cry that's coming out of your heart right now?
இப்பொழுதே உங்களுடைய உள்ளத்திலிருந்து எழும்புகிற பெரிய கதறல் எதுவாக இருக்கிறது?
There are many believers who are slaves to so many sins.
அநேக விசுவாசிகள் எவ்வளவோ பாவங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள்.
But there's not a big cry coming out of their heart, oh God, set me free from this.
ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்தை என்னை விடுதலையாக்கும் என்று அங்கே எழும்பக்கூடிய ஒரு பெரிய கதறலே அங்கே காணப்படுவதில்லை.
Now forget about the prayers that all the unbelievers pray.
அவிசுவாசிகள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை வேண்டுதலெல்லாம் மறந்து விடுங்கள்.
I think unbelievers only pray for material things.
அவிசுவாசிகள் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமே ஜெபிக்கிறார்கள்.
Some physical healing.
ஒரு சரீர பிரகாரமான சுகமளி சுகமாக்குதல்.
Material prosperity.
பொருளாதாரத்திலே ஒரு ஆசீர்வாதம் செழிப்பு.
Some physical blessing like a house or a job or a marriage for their family members.
ஒரு வீடு வேண்டும் அல்லது குடும்பத்தினர்களுக்கு ஒரு திருமணமாக வேண்டும் என்று சிறு சிறு காரியங்கள்.
But for God's people,
தேவ ஜனங்களுக்கு,
what is the thing they cry for?
தேவ ஜனங்கள் எதற்காக கதறுகிறார்கள்?
What is the thing you're crying for?
நீங்கள் எதற்காக கதறுகிறீர்கள்?
Is it material blessing?
நீங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கதறுகிறீர்களா?
Is it physical healing?
அல்லது சரீர பிரகாரமாக சுகத்துக்காக கதறுகிறீர்களா?
Then there is no difference between you and the unbelievers.
அப்படியானால் உங்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் வித்தியாசமே இல்லை.
How many people, for example, are crying out and say, Lord, the primary desire of my heart is that I might be free from my slavery to sin.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்று எத்தனை பேர் பிரதானமான ஒரு கதறலாய் கதறிக் கொண்டிருக்கிறீர்கள்.
If you were to go to heaven and listen to all the prayers that believers are praying from this earth.
நீங்கள் பரலோகத்துக்கு ஒருவேளை சென்று இந்த பூமியில இருந்து விசுவாசிகள் ஏறெடுக்கக்கூடிய ஜபங்கள் எல்லாம் என்னவென்று பார்ப்பதற்கு உங்களுக்கு தருணம் கிடைக்குமானால்,
supposing you could hear all the prayers that are being prayed by believers from this earth to heaven.
இந்த பூமியிலிருந்து பரத்தை நோக்கி விசுவாசிகள் செய்கிற அனைத்து ஜபங்களையும் நீங்கள் அங்கே கேட்பீர்களானால்,
I think we'll be quite surprised.
நாம் மிகுந்த ஆச்சரியப்படுவோம் என்று எண்ணுகிறேன்.
Most of those prayers will be for material things.
இங்க இருந்து ஏறெடுக்கப்படுகிற அநேக ஜெபங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமே இருக்கும்.
Material things God gives to everybody.
பொருளாதார ஆசீர்வாதங்களை தேவன் எல்லாருக்கும் கொடுக்கிறார்.
It's not only to believers that he gives it.
விசுவாசிகளுக்கு மட்டும் அவர் கொடுப்பதில்லை, மற்றவர்களுக்கும் கொடுக்கிறார்.
You don't need to be spiritual to get material blessing.
பொருளாதார ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆவிக்கீர்வலாய் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை.
Physical healing.
அல்லது சரீர சுகம்.
If you go into any hospital in any part of the world, you'll find lots and lots of unbelievers who are healed.
நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையிலேயும் உள்ள ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் சென்று பார்த்தால் எத்தனையோ ஜனங்கள், அவிசுவாசிகளாக இருக்கிற ஜனங்கள் அங்கு ஆஸ்பத்திரிக்கு வந்து சுகம் பெற்று செல்கிறார்கள்.
There are many, many unbelievers who are healed from very serious sicknesses.
எவ்வளவோ கொடூரமான வியாதியிலிருந்து எத்தனையோ அவிசுவாசிகள் சுகம் பெறுகிறார்கள்.
That's not only for believers.
அது விசுவாசிகளுக்கு மட்டும் உரிய காரியம் அல்ல.
If you go around the world, you'll find there are many, many unbelievers who started out very poor, very, very poor, and who became very rich.
நீங்கள் உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று பார்த்தால் மிகவும் தரித்திர நிலையிலே தங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தவர்கள் எவ்வளவு பணக்காரர்களாய் மாறி இருக்கிறார்கள்.
That is not a mark of God's blessing because that comes to unbelievers too.
அது தேவ ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளம் அல்ல, அது அவிசுவாசிகளுக்கும் கிடைக்கிறது.
A true believer is primarily concerned to be free from sin in his life.
ஒரு மெய்யான விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில பிரதானமாக பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்பார்.
He wants to be free from the everything that dishonors God in his life.
தன்னுடைய வாழ்க்கையில தேவனை கனவினப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பான்.
He's concerned because there are things in his life that dishonor God.
தன்னுடைய வாழ்க்கையில தேவனை கனவினப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறதே என்று அதை குறித்து அக்கறை கொண்டிருப்பான்.
And he wants to be free from them.
அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்புவான்.
That's what we see here in Exodus chapter 2.
அதைத்தான் நாம் யாத்திராகம் இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
They cried and cried and cried and their cry came to God.
அவர்கள் தேவனை நோக்கி கதறிக்கொண்டே இருந்தார்கள். அந்த கதறல் தேவ சந்நிதியில் எட்டியது.
God heard their groaning.
தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டார்.
This is a law that we find described in Jeremiah chapter 29.
எரேமியா 29ஆம் அதிகாரத்திலே நாம் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
Jeremiah chapter 29.
எரேமியா 29ஆம் அதிகாரம்.
Jeremiah chapter 29.
எரேமியா 29ஆம் அதிகாரம்.
We read in verse 13.
13ஆம் வசனம்.
You will seek me and you will find me when you search for me with all your heart.
உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்.
See, this is a law of God.
இது தேவனுடைய ஒரு பிரமாணமாக இருக்கிறது.
You will find God only when you search for him with all your heart.
உங்கள் முழு இருதயத்தோடு கூட தேவனை தேடும் பொழுது மட்டுமே நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள்.
So if there are some people who find God and get close to him and others who don't find him in the same way, the reason is some people sought him with all their heart.
நீங்கள் சிலர் தேவனை தேடி அவர்கள் தேவனை கண்டுபிடிக்கிறார்கள். சிலர் தேவனை கண்டுபிடிப்பதில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் முழு இருதயத்தோடு கூட தேடி கண்டுபிடிக்கிறார்கள்.
That's how those Israelites cried out to God.
இப்படி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கதறினார்கள்.
They sighed and they cried.
அவர்கள் தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டார்கள், கதறினார்கள், முறையிட்டார்கள்.
I've seen through the years that hundreds and thousands of believers hear about the message of victory over sin.
நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பாவத்தின் மேல் உள்ள வெற்றியின் செய்தியை அநேகர் கேட்கிறார்கள்.
Very few actually come into it.
ஆனால் வெகு சிலரே உண்மையான இந்த வாழ்க்கைக்குள்ளாக வருகிறார்கள்.
I used to wonder why is it?
ஏன் இப்படி என்று நான் ஆச்சரியப்படுவதுண்டு.
And I think the answer is this.
பதில் இதுதான் என்று எண்ணுகிறேன்.
Even in our churches.
நம்முடைய சபைகளிலே கூட.
There are many believers who are quite happy with their defeated life.
தங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை, வீழ்ச்சுற்ற வாழ்க்கையிலேயே அதிகமாய் திருப்திப்பட்டு விட்டார்கள்.
I mean, so long as they have a good job.
நல்ல வேலை இருக்கும் வரையந்தம்.
So long as they are not in debt.
கடன் படாத வரைக்கும்.
So long as their children are studying properly, got good jobs.
தங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்தால் போதும், நல்ல வேலை கிடைத்தால் போதும்.
They got a house to live in.
வாழ்வதற்கு ஒரு நல்ல வீடு இருந்தால் போதும்.
Sundays they got a good church to go to.
ஞாயிற்றுக்கிழமை போவதற்கு ஒரு நல்ல சபை வேண்டும்.
If these things are there,
இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது,
they are not particularly bothered that they are defeated in their thought life.
தங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை.
They don't have control over their tongue.
தங்களுடைய நாவின் மீது அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, அதை குறித்து கவலை இல்லை.
There are habits in their life which are sinful.
ஆனாலும் அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையிலே பாவ பழக்க வழக்கங்களை வைத்துக்
கொண்டிருக்கிறார்கள். It doesn't disturb them so much.
அது அவர்களை ஒரு காலம் சலனப்படுத்துவதில்லை.
You think of yourself.
உங்களை நீங்களே எண்ணி பாருங்கள்.
Someday when say you committed a sin,
நீங்கள் ஒரு நாளிலே ஒரு பாவத்தை செய்தீர்களே, அந்த நாளை எண்ணி பாருங்கள்.
Did it disturb your sleep that night?
அந்த இரவிலே உங்கள் தூக்கத்தை அது கலைத்து விட்டதா?
I mean, if you had lost your job, it would have disturbed your sleep.
உங்கள் வேலையை நீங்கள் இழந்து விட்டிருந்தால் ஒருவேளை தூக்கம் கலைந்திருக்கும், தூங்க முடியாது.
Even if you didn't get a promotion,
உங்கள் வேலை உயர்வு கிடைக்காவிட்டாலே தூக்கம் வராமல் போய்விடும்.
But if you sinned, it didn't make you lose your sleep.
ஆனால் பாவம் செய்து விட்டால் அது உங்கள் தூக்கத்தை கலைப்பதில்லை.
There is no sorrow in your heart that you dishonored God because of your sin.
உங்கள் பாவத்தின் நிமித்தமாய் தேவனை கனவினப்படுத்தி விட்டோமே என்கிறதான ஒரு துக்கம் உள்ளத்திலே இல்லை.
Well then it's not surprising that even after 25 years of hearing the message you don't get victory over sin.
25 ஆண்டுகளாக நீங்கள் குறிப்பிட்ட செய்தியை கேட்டும் தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறீர்களே, அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை.
And I can tell you even at the end of this conference you'll still be defeated by your sin.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கான்ஃபரன்ஸ் முடிவிலேயும் கூட பாவத்திலே வீழ்ச்சியடைந்தவர்களாகவே இருப்பீர்கள்.
Because there's no sighing, there's no groaning, there is no crying in your heart.
உள்ளத்திலே ஒரு கதறல் இல்லை, ஒரு பெருமூச்சு இல்லை, அங்கே ஒரு தேவனை நோக்கி உள்ள ஒரு வேண்டுதல் இல்லை.
It's so important to read what we read in Exodus chapter 2.
யாத்திராகம் இரண்டாம் அதிகாரத்திலே வாசித்தது மிக முக்கியமான பகுதி.
Their bondage became so heavy that they were sighing and groaning and crying at night.
பெருமூச்சு விட்டு கதறி தேவனை நோக்கி முறையிடக்கூடிய அளவுக்கு அடிமைத்தனமானது அவர்களுக்கு பாரமாக மாறிவிட்டது.
They were slaves to the Egyptians.
அவர்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள்.
And whole day they were working from morning till night.
காலையிலிருந்து இரவு வரை அவர்கள் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள்.
There was no time to cry then.
அப்பொழுது அவர்களுக்கு கதறுவதற்கு நேரமில்லை.
Early morning 7 o'clock to night 7 o'clock they were working working working.
காலை அதிகாலை 7 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை அவர்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
Then they'd go home.
அதற்கு பிறகு வீட்டுக்கு செல்கிறார்கள்.
They lie down at night and they would cry.
அவர்கள் வீடுகளுக்கு சென்று இரவிலே படுக்க பொழுது தேவனோ கதறுவார்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஜனமாய்
இருக்கிறோம்,
ஏன் நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம்?
What is the picture of that for us Christians?
கிறிஸ்துவராய் இருக்கக்கூடிய நமக்கு இது எந்த பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது?
Okay, whole day we work.
நாள் முழுதுமாய் நாம் வேலை செய்கிறோம்.
But there are things we have done wrong.
தவறு செய்திருக்கிறோம்.
Thoughts we have thought which are dishonoring to God.
தேவனுக்கு கனவீனத்தை கொண்டு வந்திருக்கிற எண்ணங்கள் இருக்கிறது.
That are dishonoring to God.
தேவனை கனவீனப்படுத்துகிற வார்த்தைகளை பேசியிருக்கிறோம்.
Habits that we have practiced during the day that are dishonoring to God.
அந்த நாளிலே நாம் ஏற்படுத்திய சில பழக்க வழக்கங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் தேவனுக்கு கனவீனத்தை கொண்டு வந்திருக்கிறது.
Do we cry out at night?
இரவு நேரங்களிலே நாம் கதறுகிறோமா?
You know that Jesus who never sinned even once.
உங்களுக்கு தெரியுமா, இயேசு ஒரு முறை கூட பாவம் செய்யவில்லை.
Do you know he prayed with crying?
ஆனாலும் அவர் கதறி ஜெபித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
It's not written in the gospels.
சுவிசேஷங்களிலே அவைகள் எழுதப்படவில்லை.
In the gospels it only says once Jesus wept at the tomb of Lazarus.
ஒரே ஒரு முறை இயேசு கண்ணீர் விட்டார், அதுவும் லாசருடைய கல்லறையிலே என்று தான் சுவிசேஷம் சொல்கிறது.
There he was crying for others.
அங்கே மற்றவர்களுக்காக உள்ள ஒரு அழுகை.
In the book of Hebrews chapter 5.
ஆனால் எபிரேயர் 5 ஆம் அதிகாரம்
we read that Jesus cried loudly.
இயேசு பலத்த சத்தத்தோடு கூட அவர் கதறினார் என்று வாசிக்கிறோம்.
We know that he cried loudly on the cross.
அங்கே சிலுவையிலே அவர் பலத்த சத்தத்தோடு கூட கதறினார் என்று அறிந்திருக்கிறோம்.
This is not talking about that.
இங்கே அதை குறித்து பேசவில்லை.
In Hebrews chapter 5.
எபிரேயர் 5 ஆம் அதிகாரம்
and verse 7.
7 ஆம் வசனம்
it says in the days of his flesh means all those 33 and a half years he was on this earth.
அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் என்று சொல்லும்பொழுது இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த 33.5 ஆண்டுகள்.
He prayed to his father.
அவர் பிதாவை நோக்கி ஜெபித்தார்.
And supplication means he made a specific request.
விண்ணப்ப பண்ணினார் என்று சொன்னால் குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபித்தார் என்று பொருள்.
How did he pray?
எப்படி அவர் ஜெபித்தார்?
With loud crying and tears.
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார்.
That was not in public.
அது பொதுவாக உள்ள இடங்களிலே அல்ல.
If he had prayed like that in public it would have been written in the gospels.
அப்படி பொதுவான இடங்களிலே அப்படி ஜெபித்திருந்திருப்பாரே, ஆனால் அவைகள் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருந்திருக்கும்.
The man of God may not cry in public.
ஒரு தேவ மனிதன் பொதுவான இடங்களிலே அழமாட்டார்.
You may not see tears in his eyes in public.
பொதுவான இடங்களிலே கண்ணீரை நீங்கள் பார்க்க முடியாது.
Never once do we read in the gospels that Jesus prayed with a lot of tears.
அதிக கண்ணீரோடு கூட இயேசு ஜெபித்தார் என்று ஒரு முறை கூட நாம் சுவிசேஷத்திலே வாசிப்பதில்லை.
Because those people only saw him outside.
ஏனென்றால் சுவிசேஷத்திலே வெளிப்பிரகாரமாக மட்டுமே இயேசுவை ஜனங்கள் பார்த்தார்கள்.
But God revealed to the writer of the Hebrews.
ஆனால் இந்த எபிரேயரை எழுதினவருக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
How Jesus prayed in secret.
எப்படி அந்தரங்கத்திலே இயேசு ஜெபித்தார்?
In the days of his flesh means throughout his entire life.
அவர் மாம்சத்திலே இருந்த நாட்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக.
He would if you could suddenly go and see Jesus praying somewhere in secret.
நீங்கள் திடீர்னு இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்தரங்கத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்ப்பீர்களானால்
you would see tears coming down his eyes.
அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும்.
Jesus
இயேசு
who never sinned.
பாவமே செய்யாதவர்.
Who was so holy.
அவர் பரிசுத்தராய் இருந்தவர்.
Praying with tears.
கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்.
I can imagine that he prayed with tears for other people.
மற்ற ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்ததை நான் கற்பனை செய்து பண்ண பார்க்க முடியுகிறது.
Here he is praying something for himself.
ஆனால் இங்கே அவர் தமக்காகவே ஜெபிக்கிறார்.
Is it wrong to pray for yourself?
உங்களுக்காக ஜெபிப்பது தவறா?
No.
இல்லை.
Jesus taught us to pray.
இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்.
Give us this day our daily bread.
இன்றைக்கு உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும்.
Forgive us our sins.
எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும்.
Deliver us from evil.
தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
What did Jesus pray for?
இயேசு எதற்காக ஜெபித்தார்?
He prayed that he would be saved from sin.
பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாக அவர் ஜெபித்தார்.
He didn't have to pray for forgiveness.
மன்னிப்புக்காக அவர் ஜெபிக்க தேவையில்லை.
You know we sometimes have to cry because we sinned and we are sorry that we have sinned.
நாம் சில சமயத்தில் கதற வேண்டியிருக்கிறது, ஏனென்றால் நாம் பாவம் செய்து விட்டோம், பாவத்தில் விழுந்து விட்டோம், ஆகவே கதறுகிறோம்.
Cries of repentance.
மனந்திரும்புதலின் கதறல்.
But Jesus never had to shed one tear of repentance because he never sin.
Yesu paavame seiyadavara irundapadinale oru kaalam avar oru murai kuda manandirumbadhukkaga kannir vidathe illai.
But his crying was a mark of his earnestness.
ஆனால் அவருடைய கதறல் அவருடைய ஊக்கத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது.
What did he pray for?
அவர் எதற்காக ஜெபித்தார்?
First of all it says he prayed to his father.
முதலாவதாக பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
You know when he speaks to the one who was able to save him from death is the father.
தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி என்று சொல்லும்போது அது பிதாவை குறிக்கிறது.
And now the subject of his prayer.
அவருடைய ஜெபத்தினுடைய கருத்து என்னவென்றால்
he prayed to be saved from death.
மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படி.
Now the Bible speaks about two types of deaths.
வேதம் இரண்டு விதமான மரணங்களை குறித்து பேசுகிறது.
Physical death.
சரீரப்பிரகாரமான மரணம்.
Spiritual death.
ஆவிக்குரிய மரணம்.
Physical death is like we all human beings experience at the end of their life.
சரீரப்பிரகாரமான மரணம் நம்முடைய மனிதர்களாக இருக்கிற நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் அனுபவிக்கிற காரியம்.
And that's what Jesus experienced on the cross.
அதுதான் இயேசு சிலுவையில் அனுபவித்தார்.
What is spiritual death?
ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன?
Spiritual death is the result of sin.
ஆவிக்குரிய மரணம் என்பது பாவத்தினுடைய விளைவு.
When sin is finished, James 1 says, it ends in death.
பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று யாக்கோபு 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
That is spiritual death.
அது ஆவிக்குரிய மரணம்.
Sin leads to death.
பாவம் மரணத்துக்கு வழிநடத்துகிறது.
God said that to Adam, the day you eat that, you will die.
அதை புசிக்கும் நாளிலே நீ சாவாய் என்று ஆதாமுக்கு தேவன் சொன்னார்.
That very moment he died spiritually, his connection with the father was broken.
அந்த பாவம் செய்த அந்த க்ஷணத்திலே தேவனோடு கூட உள்ள உறவு அது முறிக்கப்பட்டு விட்டது.
With Adam.
ஆதாமுக்கு உள்ள உறவு.
Soon as he sinned once.
ஒருமுறை பாவம் செய்த உடனே.
Now the message from the Garden of Eden.
ஏதேன் தோட்டத்தில் வரக்கூடிய செய்தி என்னவென்றால்
is that one sin will lead to death, spiritual death.
ஆவிக்குரிய மரணத்துக்கு ஒரே ஒரு பாவம் நம்மை வழிநடத்தி விட முடியும்.
That is what God told Adam.
அதைத்தான் தேவன் ஆதாமுக்கு சொன்னார்.
If you eat this in the day you eat it, you will die.
நீ இதை புசிக்கும் நாளிலே சாவாய்.
That means my connection with you will be broken. That is what the Bible calls spiritual death.
உன்னோடு கூட எனக்கு இருக்கக்கூடிய உறவானது முறிந்து விடுகிறது. இதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று வேதம் சொல்கிறது.
As soon as Adam committed one sin,
ஒரு பாவத்தை செய்த உடனே தானே
his connection with God was gone.
தேவனோடு கூட உள்ள உறவு முறிந்து விட்டது.
Now sometimes we don't realize that.
சில சமயத்திலே நாம் அதை உணர்வதில்லை.
The moment you commit one sin,
நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் அந்த க்ஷணத்திலே
in thought,
எண்ணத்திலே,
word,
வார்த்தையிலே, செய்கையிலே,
and you do nothing about it,
அதை குறித்து நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால்
your connection with God is also gone.
தேவனோடு கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பும் அங்கே முறிந்து விடுகிறது.
You may still be religious.
இன்னும் நீங்கள் மதவாதியாக இருக்கலாம்.
You may still read the Bible.
வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கலாம்.
You may still pray.
ஜெபித்துக் கொண்டிருக்கலாம்.
You may still go to the meetings.
கூட்டங்களுக்கு செல்லலாம்.
But your connection with God is gone.
ஆனால் தேவனோடு உள்ள உறவு முறிந்து விட்டது.
But Adam didn't become sick.
ஆனால் ஆதாம் உடனே வியாதி உடையவனாய் மாறவில்லை.
He loses health.
அவன் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழக்கவில்லை.
No, you may not lose your health or become sick or anything.
நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை இழப்பதில்லை, வியாதிப்படுவதில்லை.
But your connection with God is gone.
ஆனால் தேவனோடு கூட உள்ள உங்களுக்கு இந்த தொடர்பு போய்விட்டது.
You may think it is still there.
அது இருக்கிறது என்று இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
The Pharisees thought they were still connected with God.
பரிசேயர்கள் இன்னுமாய் நான் தேவனோடு கூட தொடர்புடையவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
But Jesus came and exposed to them that they were going to hell.
ஆனால் அவர்கள் நரகத்துக்கு போகிறவர்கள் என்பதை இயேசு வந்து வெளிப்படுத்தினார்.
There are a lot of people in the world who think they are connected to God who are actually going to hell.
உலகத்தில் அநேகர் நாங்கள் தேவனோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறோம் என்று எண்ணுகிறவர்கள் அவர் நரகத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள்.
How to be sure whether your connection with God is real or not?
உங்களுக்கு தேவனோடு உள்ள தொடர்பு உண்மையாகவே இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும்?
I'll tell you a simple test.
நான் ஒரு எளிய சோதனை உங்களுக்கு சொல்கிறேன்.
What is your attitude to sin?
பாவத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை எப்படி இருக்கிறது?
If your attitude to sin is a very light, casual attitude,
பாவத்தின் மீது உங்களுக்கு லகுவான ஒரு மனப்பான்மை, எளிதான ஒரு மனப்பான்மை இருக்குமானால், இவ்வளவுதானே இருக்குமானால்,
be careful, you may be just deceiving yourself today.
நீங்கள் கவனமா இருக்க வேண்டும், உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கலாம்.
Don't say, well, I accepted Jesus into my heart some years ago, I'm all right.
இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம்.
That's exactly what the devil wants you to think.
அதே தான் பிசாசு நீங்கள் எண்ணும்படியாக விரும்புகிறான்.
Listen to this.
கவனித்து கேளுங்கள்.
There are only two places you got to look at.
நீங்கள் இரண்டு இடங்களை பார்க்க வேண்டும்.
Eden,
Eden
and Calvary.
கல்வாரி.
To see the seriousness of sin.
பாவத்தினுடைய சீரியஸ்னஸை, பாவத்தினுடைய கொடூரத்தை பார்க்க வேண்டுமானால் இந்த இரண்டு இடங்களை பாருங்கள்.
As soon as Adam sinned once,
ஆதாம் ஒருமுறை பாவம் செய்த உடனே,
immediately he was spiritually dead.
உடனடியாக ஆவிக்குரிய ரீதியிலே மரணம் அடைந்தான்.
And when Jesus hung on the cross,
இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது,
and took our sin,
நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்ட பொழுது,
not his own sin,
தம்முடைய சொந்த பாவமே அல்ல.
He had no sin.
அவருக்கு பாவமே இல்லை.
When he took our sin,
அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட
பொழுது, immediately,
உடனடியாக,
the Father forsook him.
பிதாவானவர் அவரை கைவிட்டு விட்டார்.
You think you are more special than Jesus?
இயேசுவை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று எண்ணுகிறீர்களா?
What is the message of Calvary?
கல்வாரியின் செய்தி என்ன?
Even if you are the Son of God,
தேவகுமாரனேயாக இருந்தாலும் கூட,
even if you are Jesus Christ, the perfect, pure, eternal Son of God,
நித்திய பரிசுத்த தேவ சுதனா இருந்தாலும் சரி,
when sin is there,
பாவம் அங்கே இருக்கும் பொழுது,
the sin of the world,
உலகத்தினுடைய பாவம்,
not even his own sin,
அவர் தம்முடைய பாவம் கூட அல்ல,
other people's sin,
மற்ற மக்களுடைய பாவம்,
God forsakes,
தேவன் அங்கே கைவிட்டு விடுகிறார்.
I take sin very seriously.
ஆகவே நான் பாவத்தை சீரிய விதத்தில் எடுத்துக் கொள்கிறேன்.
Because I know that is the only thing that can cut me off from God.
இந்த ஒரே ஒரு காரியம் மட்டுமே தேவனிடத்திலிருந்து எனக்குள்ள தொடர்பை துண்டித்து விட முடியும் என்று அறிந்திருக்கிறேன்.
That's the thing that brings me into bondage.
இதுதான் என்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு வருகிறது.
Sin.
பாவம்.
Poverty may be a suffering but it's not a bondage.
தரித்திரம் என்பது ஒரு பாடாக இருந்தாலும் அது ஒரு அடிமைத்தனம் அல்ல.
Paul was a poor man.
பவுல் ஒரு ஏழை மனிதராக இருந்தார்.
We read in one place he didn't have enough food.
ஒரு இடத்துல
அவர் money to get food to eat.
ஆகாரம் வாங்கி புசிப்பதற்கு போதுமான பணம் இல்லை என்று ஒரு இடத்துல வாசிக்கிறோம்.
Imagine a man who doesn't have enough money to buy food to eat.
கற்பனை செய்து பாருங்கள், சாப்பிடுவதற்கு ஆகாரம் வாங்குவதற்கு போதுமான பணம் இல்லை என்று சொல்கிற மனிதர்.
The greatest apostle of Christianity.
கிறிஸ்தவத்திலே காணப்பட்ட மிகப்பெரிய அப்போஸ்தலன் அவர்.
That was God allowed him to go through that.
அதற்குள்ளாக கடந்து செல்ல முடியாத தேவன் அனுமதித்தார்.
You read that in 2 Corinthians 11.
அதை 2 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரத்திலே வாசி.
In 2 Timothy 4 we read he doesn't have a blanket to cover himself when he is shivering in a Roman prison.
ரோம சிறைச்சாலையிலே குளிரில் நடுங்கும் பொழுது போர்த்திக்கொள்வதற்கு ஒரு போர்வை இல்லாதிருந்தது என்று 2 தீமோத்தேயு 4 வாசிக்கிறோம்.
Sitting at night shivering in the cold in Rome.
ரோம நாட்டிலே இரவிலே குளிரிலே உட்கார்ந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார் பவுல்.
He writes to Timothy please send that blanket.
எனக்கு யார் மூலமாவது அந்த போர்வையை அனுப்பிவிட்டா என்று அவர் எழுதுகிறார்.
He was a poor man.
அவர் ஏழை மனிதனாக இருந்தார்.
That's not a bondage. He was not in bondage.
அது ஒரு கட்டு அல்ல. அது ஒரு அடிமைத்தனத்தின்
கட்டு. It was a suffering but it was not a bondage.
அது ஒரு பாடு ஆனால் அது ஒரு கட்டு அல்ல.
The only bondage is sin.
ஒரே ஒரு அடிமைத்தனம் கட்டு இருக்குமானால் அதுதான் பாவம்.
Poverty will never send anybody to hell.
தரித்திரம் யாரையும் நரகத்துக்கு அனுப்பாது.
Cancer will not send people to hell.
புற்றுநோய் யாரையும் நரகத்துக்கு அனுப்பாது.
Even AIDS sickness will not send anybody to hell.
AIDS வியாதி கூட யாரையும் நரகத்துக்கு அனுப்பாது.
Sin will send people to hell.
ஆனால் பாவமோ மக்களை நரகத்துக்கு அனுப்பும்.
So the main freedom we need is not freedom from poverty but freedom from sin.
ஆகவே நமக்கு தேவைப்படுகிற பிரதானமான விடுதலை எங்கே என்று சொன்னால் தரித்திரத்திலிருந்து அல்ல ஆனால் பாவத்திலிருந்து.
Not freedom from sickness but freedom from sin.
வியாதியிலிருந்து விடுதலை அல்ல பாவத்திலிருந்து விடுதலை.
So Jesus prayed with tears.
ஆகவே இயேசு கண்ணீரோடு கூட ஜெபித்தார்.
What is his prayer?
அவருடைய ஜெபம் என்ன?
Father save me from death.
பிதாவே என்னை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கும்.
So I told you there were two deaths.
நான் உங்களுக்கு சொன்னேன் இரண்டு மரணங்கள் இருக்கிறது என்று.
Now how do you know which death Jesus was praying for here?
இங்கே இயேசு எந்த மரணத்துக்காக அவர் விடுதலை ஆக வேண்டும் என்று ஜெபித்தார்?
Well you just read the rest of the verse.
அந்த வசனத்துடைய மீதி பகுதியை வாசித்து பாருங்க.
And it says in the rest of the verse God heard his prayer. That means he answered it.
அந்த பயபக்தி நித்தம் கேட்கப்பட்டார் என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அதன் மூலம் அதன் பொருள் என்ன? தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்.
He prayed and God gave him an answer.
அவர் ஜெபித்தார், தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்.
That means he was saved from death.
அவர் மரணத்திலிருந்து காக்கப்பட்டார்.
We know he was not saved from physical death.
அவர் சரீர பிரகாரமான மரணத்திலிருந்து காக்கப்படவில்லை என்று நமக்கு தெரியும்.
So definitely he was praying to be saved from spiritual death.
ஆகவே கண்டிப்பாக அவர் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையாக முடியாய் அவர் ஜெபித்தார்.
So we can say this, read this verse like this.
ஆகவே இந்த வசனத்தை நாம் இப்படி வாசிக்கலாம்.
I want to expand it and read it like this.
நான் அதை விவரித்து இப்படி வாசிக்க விரும்புகிறேன்.
In the days when he came in flesh.
மாம்சத்திலே அவர் வந்த நாட்களிலே.
And he became a human being.
அவர் ஒரு மனுஷன் மனுஷனாய் மாறினார்.
He faced such tremendous pressure of temptation every day.
ஒவ்வொரு நாளும் சோதனை என்றதனே அந்த அழுத்தத்தை அவர் ஒவ்வொரு நாளும் சந்தித்தார்.
You know how today the devil tries to make leaders fall into sin.
இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா ஆவிக்குரிய தலைவர்களை பாவத்திலே எப்படி விழச் செய்கிறான் என்று?
You know if the devil had just knocked down some ordinary believer in sin that would be not as great for him as if he knocked down Paul into sin.
ஒரு சாதாரண விசுவாசியை பாவத்திலே விழை செய்தால் அவ்வளவு பெரியதல்ல, ஆனால் பவுலை விழை செய்து விட்டால் அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்திருக்கும்.
If an elder brother in a church falls into sin, that is 1000 times worse than an ordinary brother falling into sin.
ஒரு சாதாரண சகோதரன் பாவத்திலே விழுவதை காட்டிலும் ஒரு மூப்பர் பாவத்திலே விழுவது 1000 மடங்கு பெரியது.
And if it's a much higher apostle falling into sin,
அதை காட்டிலும் ஒரு அப்போஸ்தலன் பாவத்திலே விழுவது என்பது அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம்.
That is a terrible thing.
அது கொடூரமான காரியம்.
That is a greater victory for the devil than if he even makes 100 believers fall into sin.
100 விசுவாசிகளை பாவத்திலே விழச் செய்வதை காட்டிலும் ஒரு பெரிய அப்போஸ்தலனை பாவத்திலே விழச் செய்வது என்பது சாத்தானுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வெற்றி.
Then can you imagine how much the devil tried to make Jesus sin?
அப்படியானால் இயேசுவை பாவத்திலே விழச் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு அதிகமாக பிசாசு முயற்சித்திருப்பான்?
It says he was tempted in all points as we are.
நாம் எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுகிறது போலவே இயேசு சோதிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம்.
Hebrews 4:15.
எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனம்.
So he was on pressure all the time.
அவர் எல்லா நேரங்களிலேயும் ஒரு அழுத்தத்துக்குள்ளாகவே இருந்தார்.
In his thoughts.
அவருடைய எண்ணங்களிலே.
Mind.
சிந்தையிலே, கண்களிலே,
all around him, the devil சுற்றிலும் was trying to get him to sin once.
ஒருமுறையாவது இவரை பாவத்தில் விழச் செய்ய வேண்டுமே என்று எப்படியாவது முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான் சாத்தான்.
In his house.
தன்னுடைய வீட்டிலே.
Through his brothers.
தன்னுடைய சகோதரர் மூலமாக.
Mary, maybe Joseph irritating him.
மேரியின் மூலமாகவோ அல்லது யோசேப்பின் மூலமாகவோ அவர்கள் எல்லாரும்
try.
முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் சாத்தான்.
You know how difficult it is to stand against sin when so much pressure is on us.
எவ்வளவு அழுத்தங்கள் நம் மீது வரும் பொழுது அந்த பாவத்துக்கு விரோதமாய் நிற்பது எவ்வளவு கடினமான காரியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
Imagine if you have one wife irritating you from morning till night.
காலையிலிருந்து இரவு வரை உங்களுடைய ஒரு மனைவி ஒருவள் மட்டும் உங்களை எரிச்சிட்டு கொண்டே இருந்தால், ஒரே ஒரு ஸ்திரீதான்,
how long can you stand there?
எவ்வளவு நேரம் நீங்கள் நிற்க முடியும்
without sinning?
பாவம் செய்யாத,
without sinning even in your thoughts.
உங்க எண்ணத்திலே கூட பாவம் செய்யாதபடி எப்படி நிற்க முடியும்?
One day will be difficult.
ஒரு நாள் தாக்கு பிடிப்பதே கஷ்டமாய்.
Think if you have a husband who is always shouting at you and harassing you.
எப்பொழுது பார்த்தாலும் உங்களை திட்டிக்கொண்டே உங்களை நச்சரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கணவர் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
One day will be difficult to stay from sin.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாளிலே பாவம் செய்யாமல் இருப்பதே கடினமாய் இருக்கும்.
That is how the devil harassed Jesus in his home with 4 brothers and 2 sisters.
இயேசுக்கு இருக்கக்கூடிய 4 சகோதரர்களையும் 2 சகோதரிகளையும் வைத்து இப்படி தான் பிசாசு இயேசுவை தொடர்ந்து அவன் பாவத்தில் சோதித்துக் கொண்டே இருந்தான்.
They didn't believe in him. They didn't believe in him.
அவர்கள் அவர்கள் கூட பிறந்தவர்கள் எல்லாரும் அவர்களை விசுவாசிக்கவில்லை.
Imagine they didn't even believe that he was born before his mother got married.
தன்னுடைய தாய்க்கு தங்களுடைய தாய்க்கு திருமணம் ஆக முன்பதாக இயேசு பிறந்தார் என்பதை கூட அவர்கள் நம்பவில்லை.
They didn't believe their own mother.
தன்னுடைய சொந்த தாயை அவர்கள் நம்பவில்லை.
They thought he was just the first son of Joseph.
யோசேப்புக்கு பிறந்த முதல் மகன் என்று எண்ணினார்கள்.
They troubled him, irritated him because he was so good.
அவர் மிகவும் நல்லவராக இருந்தபடினாலே அவரை எவ்வளவு தொந்தரவு செய்தார்கள், அவரை எரிச்சல் ஊட்டினார்கள்.
What I'm trying to say is Jesus faced 10,000 times more pressure in one day that any of us have ever faced.
நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் சந்திக்க கூடிய அழுத்தங்களை காட்டிலும் 10,000 மடங்கு அதிகமான அழுத்தங்களை இயேசு சந்தித்தார்.
How could he overcome sin?
எப்படி அவர் பாவத்தை மேற்கொள்ள முடிந்தது?
He prayed.
ஜெபித்தார்.
He prayed when he was alone.
அவர் தனியாக இருக்கும் பொழுது ஜெபித்தார்.
On his bed at night.
இரவிலே படுக்கையிலே ஜெபித்தார்.
He wet his pillows with his tears.
அவர் தன்னுடைய கண்ணீரினாலே தன்னுடைய தலையினை நனைத்தார்.
We read in Luke chapter 5.
லூக்கா என்ன சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
A habit that he had.
அவருக்கு இருந்த ஒரு பழக்கம்.
Verse 16.
லூக்கா 5 அதிகாரம் 16 வசனம்.
He himself would often slip away into the wilderness and pray.
அவர் அடிக்கடி தனந்தனியாக வனாந்தரத்திலே போய் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்.
He would get alone with his father.
பிதாவோடு கூட தனியாய் அவர் ஜெபித்துக்
கொண்டிருந்தார். Why in the wilderness?
ஏன் வனாந்தரத்துக்கு போனார்?
Because he didn't want other people to see him shouting and crying and
பலத்த சத்தத்தோடு கண்ணீர் விடுகிறதை ஜனங்கள் பார்க்க கூடாது என்பதற்காக வனாந்தரத்துக்கு சென்றார்.
If you want to pray like that, you don't want other people seeing you either.
நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் மற்றவர்கள் பார்க்க விரும்ப மாட்டீர்கள்.
If you're praying a nice spiritual prayer in the meeting, you'd like everybody to hear you.
நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜெபத்தை நீங்கள் கூட்டத்திலே செய்வீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் உங்கள் ஜெபத்தை பார்க்க கேட்க விரும்புவீர்கள்.
Those are religious prayers, not spiritual.
அவையெல்லாம் ஆவிக்குரிய ஜெபங்கள் அல்ல, மத சம்பந்தமான ஜெபங்கள்.
Just to impress everybody when they pray in public.
எல்லாரும் இருக்கும் பொழுது கரங்களை கூப்பி ஜெபிப்பதெல்லாம் மத சம்பந்தமானது.
That's not real prayer.
அது உண்மையான ஜெபம் அல்ல.
Jesus went into the wilderness where he really prayed.
அவர் வனாந்தரத்துக்கு தனித்து சென்று அங்கே உண்மையாலுமே ஜெபித்தார்.
Father,
பிதாவே,
don't let me sin.
நான் பாவம் செய்ய வேண்டாம்.
I'm facing pressure from so many people.
அநேக ஜனங்களிடத்திலிருந்து நான் அழுத்தங்களை சந்திக்கிறேன் ஆண்டவரே.
From my brothers and sisters.
என் சகோதரர்கள் சகோதரிகளின் இடத்திலிருந்து.
People I work with.
நான் யாரிடத்திலே வேலை செய்கிறேன் அவளிடத்திலிருந்து.
I don't know, maybe as a carpenter, other people are cheating him.
ஒருவேளை அவர் தச்சு தொழில் செய்யும் பொழுது மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்திருக்கலாம்.
So many pressures.
எவ்வளவோ அழுத்தங்கள்.
And he did not even want to sin once in his thought.
அவர் ஒரு முறை கூட தம்முடைய சிந்தையிலே பாவம் செய்ய விரும்பவில்லை.
There was only one way.
அது ஒரே ஒரு வழிதான்.
Just like those Israelites in Egypt groaned and cried and crowed sight to God.
அந்த எகிப்திலே உள்ள இஸ்ரவேல்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு பெருமூச்சு விட்டு கதறினார்களே அது ஒரே வழிதான்.
They sighed in order to be delivered from bondage.
அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகும்படியாக பெருமூச்சு விட்டார்கள்.
Jesus sighed and prayed so that he would not go into bondage.
இயேசு எதற்காக பெருமூச்சு விட்டு கதறி ஜெபித்தார் என்றால் அடிமைத்தனத்துக்குள்ளாக போக கூடாது
என்பதற்காக.
ஜெபித்தார், பெருமூச்சு விட்டார், தேவனே
don't let me sink into spiritual death.
இந்த ஆவிக்குரிய மரணத்திலே நான் போய்விடக் கூடாது.
The devil was trying to push him down into spiritual death.
இந்த ஆவிக்குரிய மரணம் என்கிற தண்ணீருக்குள்ளாக அவர் எப்படியாவது முழுகிக்க வேண்டும் என்று பிசாசு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான்.
Demons and human beings all trying to make him sin.
பிசாசுகள் மனிதர்கள் எல்லாரும் அவரை தள்ள முடியாத பிரயாசம் பண்ணுகிறார்கள்.
And his only help is his father.
அவருடைய உதவி ஒரே ஒரு உதவி பிதாதான்.
Father,
பிதாவே, பிதாவே,
give me the power of your spirit.
உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை எனக்கு தாரும்.
Be saved from death.
மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும்.
And he was heard.
அவர் கேட்கப்பட்டார்.
Do you think the Father in heaven will hear us?
நம்முடைய பரமபிதா பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்மை கேட்பார் என்று எண்ணுகிறீர்களா?
Romans chapter 2.
ரோமர் 2 அதிகாரம்
verse 11.
11 வசனம்.
There is no partiality with God.
தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ரோமர் 2:11.
Supposing you have two sons.
உங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
And one son asks you for daddy I want a scooter.
ஒரு மகன் உங்களை பார்த்து அப்பா எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேண்டும் என்று கேக்குறான்.
Because I need something to go to work.
நான் வேலை செய்வதற்கு போவதற்காக எனக்கு ஸ்கூட்டர் வேண்டும் என்று கேக்குறான்.
You give him money to buy a scooter.
ஸ்கூட்டர் வாங்குவதற்காக பணத்தை கொடுக்கிறீர்கள்.
And 2 years later his younger brother also says daddy I need a scooter to go to work.
2 ஆண்டுகள் கழித்து இளைய மகனும் கேக்குறான் எனக்கு வேலைக்கு போவதற்கு ஸ்கூட்டர் வேண்டும்.
If he is a father without partiality he'll give that boy also money for a scooter.
பட்சமில்லாத தகப்பனாய் இருப்பார் என்று சொன்னால் பட்சபாதம் இல்லாத தகப்பனாய் இருப்பார் என்று சொன்னால் அந்த இளைய மகனுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்பார்.
I think all of you are good fathers.
எல்லாரும் நல்ல தகப்பனாய் இருக்கிறீர்கள் என்று எண்ணுகிறேன்.
A good father has no partiality among his children.
ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் பட்சபாதம் காண்பிக்க மாட்டார்.
I have 4 sons. I've tried my best not to be partial.
எனக்கு 4 மகன்கள் உண்டு. நான் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்து ஒரு காலம் பட்சபாதம் காண்பிக்க கூடாது என்று
வாழ்ந்திருக்கிறேன்.
பட்சபாதம் இல்லாத ஒரு குணாதிசயம் என்பது தேவனுடைய குணாதிசயம்.
I want to be like God.
நான் தேவனை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
When I work with my fellow elders,
என்னுடைய சக முப்பர்களோடு கூட நான் வேலை செய்யும் பொழுது,
see, nobody is my special friend.
யாருமே என்னுடைய விசேஷித்த நண்பர்கள் என்று இல்லை.
I want to be without partiality towards all my fellow elders.
என்னுடைய எல்லா மூப்பர்களிடத்திலேயும் நான் பட்சபாதம் இல்லாமல் இருக்க விரும்புகிறேன்.
Because God is like that.
தேவன் அப்படி இருக்கிறார்.
When I work with my fellow believers I want to be absolutely without partiality.
என்னுடைய சக விசுவாசிகளோடு கூட நான் பணி செய்யும் பொழுது முற்றிலுமாய் பட்சபாதம் இல்லாதவனாக இருக்க விரும்புகிறேன்.
Nobody is my enemy and nobody is my special friend.
யாருமே என்னுடைய விரோதி கிடையாது. யாருமே என்னுடைய விசேஷித்த நண்பர்களும் கிடையாது.
All are the same.
எல்லாரும் ஒரே விதமாக தான் இருக்கிறார்கள்.
That's how God is.
அப்படிதான் தேவன் இருக்கிறார்.
The Bible says that Jesus is God is the firstborn son.
இயேசுதான் பிதாவுடைய முதற்பிறான குமாரன் என்று வேதம் சொல்கிறது.
How many of you know that today Jesus is not called the only begotten son of God.
இன்றைக்கு இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று அழைக்கப்படவில்லை என்று எத்தனை பேருக்கு தெரியும்?
Read in John 3:16 God so loved the world that he gave his only begotten son.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
Why?
ஏன்?
Because that time he had only one son.
அப்பொழுது அவருக்கு ஒரே ஒரு குமாரன் மட்டுமே இருந்தார்.
Now we read in the Bible that God has got many sons.
இப்பொழுது தேவனுக்கு अनेक குமாரர்கள் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
When you have only one son you say my only son.
ஒரே ஒரு மகன் இருக்கும்போது என்னுடைய ஒரே பிறான குமாரன் என்று சொல்கிறோம்.
When you have many sons you cannot say my only son.
अनेक பிள்ளைகள் இருக்கும்போது ஒரே மகன் என்று சொல்ல முடியாது.
Then you have to say my first son.
அப்பொழுது என்னுடைய முதல் மகன் என்று சொல்ல வேண்டும்.
So the Bible says.
ஆகவே வேதம் சொல்கிறது.
Before Jesus came to this earth.
இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக.
We read in John 3:16 he was the only begotten son.
அவர் ஒரே பேரான குமாரன் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம்.
But after the resurrection.
உயிர்த்தெழுதலுக்கு பிறகு.
After Jesus rose from the dead. He is never called the only begotten son after that day.
இயேசு மரித்தோரின் உயிரோடு எழுந்த பிறகு அதற்கு பிறகாக அவர் ஒரே பேரன குமாரன் என்று அழைக்கப்படுவதே இல்லை.
See Romans 8 and verse 29.
ரோமர் 8 29.
He's talking about us.
நம்மை குறித்து பேசுகிறார்.
That God predestined us to become like conformed to the image of his son.
29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
So that Jesus might be the firstborn among many brothers.
அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இயேசு இருக்கும் பொருட்டு.
So we see that we are supposed to be the brothers of Jesus.
ஆகவே நாம் இயேசுக்கு சகோதரர்களாய் இருக்க வேண்டியவர்கள்.
Even the sisters.
சகோதரிகளும் கூட.
We are younger brothers of Jesus, younger sisters of Jesus.
நாம் இயேசுக்கு இளைய சகோதரர்கள், இளைய சகோதரிகள்.
And he is the firstborn.
அவர்தான் முதற் பேரானவர்.
Now remember, with God there is no partiality.
இப்பொழுது நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது என்னவென்றால், தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை.
We sing in a song in our church in Bangalore, what he did for Jesus he will do for you.
இயேசுவுக்கு எதை செய்தாரோ அதை உனக்கும் செய்வார் என்கிற அர்த்தமுள்ள ஒரு பாடலை நாங்கள் பெங்களூரில் பாடுவோம்.
You believe that?
நீங்கள் அதை நம்புகிறீர்களா?
What God did for Jesus he will do for you.
இயேசுவுக்கு தேவன் என்ன செய்தாரோ அதையே உங்களுக்கும் செய்வார்.
Why?
ஏன்?
Because there's no partiality with God.
தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை.
Like what I did for my eldest son, I will do for my second son.
என்னுடைய மூத்த மகனுக்கு என்ன செய்தேனோ அதை இளைய மகனுக்கும் செய்கிறேன்.
And for my third son.
மூன்றாம் மகனுக்கும் செய்கிறேன்.
And for my fourth son.
நான்காவது மகனுக்கும் செய்கிறேன்.
God is like that.
தேவன் அப்படித்தான்
இருக்கிறார். What he did for his eldest son, he will do for his second, third, fourth, millionth son.
மூத்த மகனுக்கு என்ன செய்தாரோ அதை இளைய மகனுக்கும் இளைய மகனுக்கும் அநேக மகன்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார்.
He will keep on doing it.
அவர் செய்து கொண்டே இருப்பார்.
You must believe that.
நீங்கள் அதை நம்ப வேண்டும்.
All of you sitting here.
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாரும்.
You have surrendered your life to the lordship of Jesus Christ.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால்.
Do you want to hear the good news?
நல்ல செய்தியை கேள்விப்பட வேண்டுமா?
The good news is not just you don't have to go to hell.
நீங்கள் நரகத்துக்கு போக தேவையில்லை என்பது நல்ல செய்தி அல்ல.
It's not just your sins can all be forgiven.
பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதும் கூட நல்ல செய்தி அல்ல.
It's not just that you can go to heaven.
நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம் என்பதும் அல்ல.
That's a very small part of the good news.
அது நல்ல செய்தியின் ஒரு சிறு பகுதிதான்.
The main part of the good news is
நல்ல செய்தியினுடைய பிரதானமான பகுதி.
What God did for Jesus he will do for you.
இயேசுவுக்கு தேவன் என்ன செய்தாரோ அதை உங்களுக்கும் செய்வார்.
Everything he did for Jesus he will do for me.
இயேசு எல்லாம் செய்தாரோ அதை எனக்கும் செய்வார்.
And for you.
உங்களுக்கும் செய்வார்.
He will care for you like he cared for Jesus.
இயேசுவுக்காக அவர் கரிசனைப்பட்டது போல உங்களுக்காகவும் கரிசனைப்படுவார்.
He will protect you like he protected Jesus.
இயேசுவை பாதுகாத்தது போல உங்களையும் பாதுகாப்பார்.
I can think of numerous instances in my life where God protected me just like he protected Jesus.
இயேசுவை பாதுகாத்தது போலவே என்னையும் பாதுகாத்த அநேக தருணங்களை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன்.
I believe that.
நான் அதை நம்புகிறேன்.
I believe I am very precious to God.
நான் தேவனுக்கு விலையேற பெற்றவன் என்பதை நான் நம்புகிறேன்.
And you must also believe that.
நீங்களும் அதை நம்ப வேண்டும்.
If you have been redeemed by the blood of Christ, you are very precious to God.
நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனுக்கு விசேஷித்தவர்கள்.
Don't look at yourself and say, "Oh, I am useless. I am not worth anything."
ஐயோ, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், தாய்க்கற்றவன் என்றெல்லாம் என்ன வேண்டாம்.
In your home,
உங்களுடைய வீட்டிலே,
what are the things you value? Think of your home right now. What are the most valuable things in your home?
உங்களுடைய வீட்டிலே மிக விலையேறப்பெற்ற பொருட்களாக எதையெல்லாம் நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
Is that 3 rupee newspaper?
3 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய செய்தித்தாளா?
That's pretty big.
அது பெரிய பேப்பரா இருக்குது.
Or is some old cardboard box worth 5 rupees?
அல்லது 5 ரூபாய் பெருமானமுள்ள ஒரு அட்டை பெட்டியா?
Or wooden box?
அல்லது கட்டை பெட்டியா?
Or is it that golden ring which you have kept inside your cupboard which is so small?
அல்லது உங்களுடைய அலமிராவிலே வைத்திருக்கக்கூடிய தங்க மோதிரமா? சிறியதாய் தான் இருக்கிறது.
Why is that gold ring so valuable to you more than the newspaper and the cardboard box?
ஏன் அட்டை பெட்டியை காட்டிலும் செய்தித்தாளை காட்டிலும் அந்த மோதிரமானது விலையேறப்பட்டதாய் உங்களுக்கு இருக்கிறது?
You say because I paid 3000 5000 rupees for it.
நான் 3000 ரூபாயோ 5000 ரூபாயோ அதற்காக செலுத்தினேன்.
So the value of an object is determined by how much you paid for it.
ஆகவே ஒரு பொருளினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு பணம் நீங்கள் அதற்காக செலுத்தினீர்களோ அதை பொறுத்து தான் அமைகிறது.
Okay, now how much did God pay to buy you?
சரி, இப்பொழுது உங்களை வாங்குவதற்காக தேவன் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினார்?
Can you tell me?
உங்களால சொல்ல முடியுமா?
How much?
எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினார்?
The blood of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
How much is the value of the blood of Jesus?
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது?
Can you tell me a verse which tells us the value of the blood of Jesus?
இயேசுவின் இரத்தத்தின் மதிப்பை சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை உங்களால் சொல்ல முடியுமா?
1 Peter.
1 பேதுரு.
Verse 18
and 19. 18 19 வசனங்கள்.
Chapter
1. 1 பேதுரு 1 அதிகாரம் 18 19 வசனங்கள்.
It says you were redeemed, that means you were purchased.
நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள்.
That means God bought you in a market.
தேவன் உங்களை ஒரு சந்தையிலே வாங்கினார்.
You were a slave.
நீங்கள் அடிமையா இருந்தீர்கள்.
You know, in the olden days they used to sell slaves also in the market.
உங்களுக்கு தெரியுமா, அந்த காலங்களிலே சந்தைகளிலே மனிதர்களை அடிமைகளாக விற்பார்கள்.
In America about 200-300 years ago they would sell slaves in the market.
அமெரிக்க நாட்டிலே 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக சந்தையிலே அடிமைகள் விற்கப்பட்டார்கள்.
You could go to the market and buy a slave.
நீங்கள் சந்தை விலைக்கு போய் உரிமையை வாங்கலாம்.
You had to pay some money.
அதற்காக பணம் கொடுத்து வாங்க வேண்டும்.
So here it says you were bought.
ஆகவே இங்கே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம்.
Not with useless things like silver and gold.
பொன் வெள்ளி என்கிறதான பிரயோஜனமற்ற காரியங்களினாலே மீட்கப்படவில்லை.
Can you imagine calling silver and gold a useless perishable thing?
பொன்னும் வெள்ளியும் அழிவுக்குள்ள பொருட்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா?
It says God says not with silver and gold.
வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை.
But verse 19 with the precious blood as of a lamb unblemished spotless the blood of Christ.
19ஆம் வசனத்திலே விலை குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
That means you are worth so much to God.
அதனுடைய பொருள் என்னவென்றால் இப்போது தேவனுடைய பார்வையில் அவ்வளவு விலை மதிப்புள்ளவர்கள்.
You must always remember that.
நீங்கள் எப்பொழுதே இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
When the devil tells you, oh, you are useless, you are good for nothing.
நீ ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன், நீ லாயக்கற்றவன் என்று பிசாசு சொல்லும்பொழுது,
you make so many mistakes.
நீ இவ்வளவு தவறுகளை செய்கிறாய்.
That's all right. They make so many mistakes, but I'm bought with the blood of Christ.
சரி, நான் பல தவறுகளை செய்கிறேன், ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவினுடைய விலை கொடுத்து வாங்கப்பட்டேன்.
I am more precious to God than all the stars that he's got in the universe.
இந்த அண்ட சராசரத்திலே காணப்படுகிற எத்தனை நட்சத்திரங்களை காட்டும் நான் தேவனுக்கு விலையேறப்பட்டவன்.
I am more precious to God than all the property on the earth.
இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களை காட்டும் நான் தேவனுக்கு விலையேறப்பட்டவன்.
I was bought with the blood of Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவினுடைய விலை ரத்தத்தை கொடுத்து வாங்கப்பட்டவன்.
We must recognize how valuable we are.
நாம் எவ்வளவு மதிப்புள்ளவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
That helps us to have faith.
அது நமக்கு விசுவாசம் வைப்பதற்கு உதவி செய்கிறது.
And that's why you are a child of God and God will do for you everything that he did for Jesus.
ஆகவே தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள், இயேசுவுக்கென்று என்னெல்லாம் தேவன் செய்தார் அதை உங்களுக்கும் செய்வார்.
If you have given your life to Christ.
நீங்கள் மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருந்தீர்களானால்,
Now why will God not give you victory over sin if he could give Jesus victory over sin?
இயேசுவுக்கு பாவத்தின் மேல் வெற்றியை கொடுத்திருந்தால் உங்களுக்கு ஏன் அவர் கொடுக்காமல் இருக்கிறார்?
Do you believe that Jesus had 100% victory over sin?
Yesu 100ku 100 paavathin mel vetri kondavara irukkarar endru neenga namba mudiyuma?
Bible says in many places he never sinned.
Oru kaalam avar paavam seiyavillai endru vedam pala idangalile solugirathu.
How is it?
Eppadi adu?
Because he prayed.
Avar jabithar.
Now my question is,
enudaiya kelvi enna?
Is there partiality with God?
Devanudile pakshapadam unda?
No.
Illai.
If he helped Jesus not to sin,
இயேசுவுக்கு பாவம் செய்யாதபடிக்கு உதவி செய்திருந்திருப்பாரே. ஆனால்
Let me ask you a straight question.
நான் உங்களை பார்த்து நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறேன்.
Will he help you not to sin?
பாவம் செய்யாதபடிக்கு உனக்கு உதவி செய்வாரா இல்லையா?
And you say, oh, I'm not sure.
எனக்கு அவ்வளவு நிச்சயம் இல்லை என்ன சொல்கிறீர்கள்?
Then you're saying God is partial.
அப்படியானால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தேவன் பட்சபாதம் உள்ளவர்.
He did something for Jesus, but he won't do it for me.
இயேசு கொண்டை செய்வாரா, ஆனால் எனக்கு செய்ய மாட்டார்.
It's like one sense saying my father bought a scooter for my older brother but he won't get it for me.
எங்க அண்ணனுக்கு மட்டும் ஸ்கூட்டர் எங்க அப்பா வாங்கி கொடுத்தார், எனக்கு வாங்கி தர மாட்டார்.
Fathers may be like that but not God.
அப்பா அப்படி இருக்கலாம், ஆனால் தேவன் அப்படி அல்ல.
What he did for Jesus he will do for you.
இயேசுக்கு என்ன செய்தார் அதை உங்களுக்கும் செய்வார்.
But there is a condition.
அங்கே ஒரு நிபந்தனை உண்டு.
There is a condition.
ஒரு நிபந்தனை உண்டு.
The condition is you must do what Jesus did.
இயேசு என்ன செய்தாரோ அதை நீங்களும் செய்ய வேண்டும்.
Then God will do for you what he did for Jesus.
அப்படியானால் இயேசுக்கு என்ன செய்தாரோ அதை தேவன் உங்களுக்கும் செய்வார்.
Because the law is the same for Jesus and for me.
ஏனெனில் இயேசுவுக்கும் எனக்கும் பிரமாணம் என்பது ஒன்றுதான்.
If you cry out to God he will deliver you.
தேவனை நோக்கி கதறினால் அவர் உங்களை விடுதலை செய்வார்.
You cry out to God like Jesus did.
இயேசு செய்தது போல நீங்கள் இயேசுவை நோக்கி கதறுகிறீர்களா?
Then you can be free.
அப்படியானால் நீங்கள் விடுதலையாக முடியும்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
that's the reason why Jesus had victory.
இந்த காரணத்தினால் தான் இயேசுக்கு வெற்றி.
Because he cried out to God.
தேவனை நோக்கி அவர் கதறினார்.
Tears came down, oh Father, keep me from sin.
பிதாவே பாவத்திலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லிய கண்ணீர் வந்தது.
When was the last time you prayed like that to be free from sin?
பாவத்திலிருந்து விடுதலையாகும்படிக்கு கடைசியாய் நீ ஜெபித்த நேரம் எது?
Can you remember praying like that even once?
ஒருமுறையாகிலும் அப்படி ஜெபித்தேன் என்று நீங்கள் நினைப்ப முடியுமா?
No.
இல்லையா?
That's why you're still defeated.
ஆகவேதான் நீங்கள் இன்னுமாய் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
Shall we make a new beginning today?
இன்றைக்கு நாம் ஒரு புது ஆரம்பத்தை செய்வோமா?
To start praying like Jesus.
இயேசு ஜெபித்தது போல ஜெபிப்பது.
From tonight.
இன்று இரவிலிருந்து.
When you go to bed at night.
இரவு நேரங்கள் படுக்கைக்கு போகும்போது.
Think of sins in your life which you have taken so lightly.
நீங்கள் இதுவரை மிகவும் எளிதாக எடுத்துக்கொண்ட பாவங்களை உங்கள் வாழ்க்கையில் எண்ணி பாருங்கள்.
Anger.
கோபம்.
Lust.
இச்சை.
Lord.
ஆண்டவரே.
I don't want to fall again.
நான் மீண்டுமாய் விழ விரும்பவில்லை.
Let's pray like that.
நாம் எப்படி ஜெபிப்போமா?
Our heads.
நம் எல்லாரும் ஒரு தலையில் வணங்கி நாம் ஜெபிப்போம்.
Has God spoken to you?
தேவன் உங்களோட பேசியிருக்கிறாரா?
Say, Lord,
அப்படியான ஆண்டவரே என்று சொல்லுங்கள்.
I want to be free.
நான் விடுதலையாக வேண்டும்.
From every sin in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும்.
There are so many habits in my life other people don't know.
ஆண்டவரே, மற்ற மக்களுக்கு தெரியாத எத்தனையோ பாவ பழக்கங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஆண்டவரே,
you said that the son of God shall make you free, you'll be free permanently.
தேவனுடைய குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் நிரந்தரமாக விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது.
I want that freedom.
எனக்கு அந்த விடுதலை வேண்டும் ஆண்டவரே.
Yes Lord.
ஆம் ஆண்டவரே.
I will not give up until you give it to me.
நீர் எனக்கு கொடுக்கும் வரை நான் விட மாட்டேன் ஆண்டவரே.
I want to learn to pray like Jesus.
இயேசு ஜெபித்தது போல நான் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமே.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us all.
எல்லாருக்கும் உதவி செய்யும்.
We are needy Lord.
ஆண்டவரே, நாங்கள் தேவையுள்ளவர்களாய் வந்திருக்கிறோம்.
Help us.
எங்களை உதவி செய்யும் ஆண்டவரே.
Be free from sin.
பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாக.
But this is why Jesus died and rose again.
இதற்காக தான் இயேசு மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்தார்.
We pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.